சோதரே, கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, தேவனுடைய கிருபையால இந்த ஒரு கொரோனா டைம்ல கூட பல விதமான ஒரு சோதனை மத்தியத்துல அவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு தேவனுடைய மக்களுக்கு வந்துட்டு தேவன் பல விதமான ஒரு வழிகளை ஓபன் பண்ணி நிறைய ஒரு வசனம் முதலுக்கு பாக்கிலோ ரொம்ப அருமையான ஒரு விதத்துல தேவன் என்ன பண்ணிருக்காரோ ஒரு ஆவிக்குறான ஒரு வாழ்க்கையில நல்லபடியே வழிநடத்தி வந்திருக்கார். அதனால முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு நாம் ரொம்ப நன்றிகளா இருக்கிறோம். அது மொத்தமேல இந்த ஒரு நாட்கள்ல நமக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு சோதனையில எப்படி இந்த சோதனைகளை நம்ம பார்க்கணும், தேவன் நம்ம எதுக்காக நமக்கு கூப்பிட்டு இருக்கார், இந்த ஒரு விஷயங்களை பத்தி இன்னைக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் நம்ம தியானிக்கலாம். அதனால பார்க்கும் போதும் கிறிஸ்துக்குள்ள அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னுடைய தமிழ் வந்துட்டு தமிழ்நாடுல பேசுற மாதிரி தமிழ் இருக்குது இல்ல, கண்டிப்பா கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணும் பொறுத்துக்கொள்ளணும் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமில்ல,
நல்லா இருக்கு, நல்லா தமிழ் நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு.
சரி, ஓகே, தேங்க்யூ, காட்ஸ் கிரேஸ். ஓகே, தகவல இப்ப உலகத்துல வந்துட்டு நிறைய தீங்கு வரும் போதும் நமக்கு என்னங்க உலகத்துல இருக்கிற மக்கள்கள் மேல எதுக்காக தேவன் தீங்கு அனுமதி கொடுத்திருக்கார் நாங்க ஏற்கனவே பேசிக் கிளாஸ்ல அதை பத்தி என்ன பண்ணிருக்கோம், நாங்க படிச்சிருக்கிறோம் இல்லீங்களா, தேவனே தீங்கு அனுமதி கொடுத்திருக்கார் இல்லீங்களா, தேவனே தீங்கு அனுமதி இருக்கார் இல்லீங்களா. அதனால அந்த ஒரு பாடங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறோம், நாங்க நிறைய ஒரு கேட்டிருக்கிறோம். உலகத்துல இருக்கிற அனைத்து மக்கள்கள் மேல இப்படிதான் தேவன் என்ன பண்ணிக்கிறோம், இப்ப விட்டிருக்கார் எதுக்காக எனக்கா ஒரு அனுபவத்துக்காக என்ன பண்ணிருக்க தேவன் இப்ப விட்டிருக்காரு. ஆனா இப்போ நாங்க வந்துட்டு சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறோம், சத்தியத்தை தெரிஞ்சுக்க அப்புறமா நம்முடைய வாழ்க்கையில சில ஒரு நேரத்துல சில ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் நடக்கும் போதும் நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் இல்லீங்களா. அதனால பார்க்கும் போதும் நாங்க எல்லாம் நன்மை செஞ்சிருக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில எதனோ திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு என்னங்க ஒரு கெட்ட விஷயம் நடந்தனா நம்ம மனசுக்குள்ள என்ன கேள்வி வர்றதுனாக்கா எதுக்காக இது ஆயிடுச்சு, எதுக்காக தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிருக்காரோ இதை அனுமதி கொடுத்துருக்கான்ட்டு நமக்குள்ள என்னங்க ஒரு கேள்வி வரும் இல்லீங்களா. அதனால என்னங்க நாங்க எவ்வளவு உண்மையாக இருந்து கூட நம்முடைய வாழ்க்கையில எனக்கு நமக்கு நல்ல ஒரு ரிவார்டோ இந்த உலகத்துல இப்போ கண்ணுக்கு தெரிய மாதிரி கிடைக்கல எனக்கா கூட நிறைய ஒரு ஜனங்கள் போய் சொன்னேன் ஏமாத்திருக்கும் போது கூட அவருக்கு நல்லதா இருப்பாரு உலகத்துல இல்லீங்களா. அவரு பார்த்து நமக்குள்ள என்ன வரும் சில டைம்ல ஏன்னாப்பா ஒரு நேர்மை இருக்கிறதுக்கு ஒரு என்னங்க ஒரு டைம் இல்லையா, நேர்மை இருக்கிறதுக்கு என்னங்க ஒரு என்னங்க ஒரு வேல்யூ இல்லையா என்று ஒரு கேள்வி வர்றதுக்கு என்னங்க நம்ம மனசுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லீங்களா. அது மொத்தமேல நாங்க நிறைய விஷயத்துல ஜெப பண்ணும் போது கூட என்னங்க சில ஒரு நேரங்கள்ல நமக்கு எப்படி இருக்குதுனாக்கா தேவன் நம் ஜெபத்தை கேட்காத மாதிரி இருக்கோ அந்த டைம்ல இல்லீங்களா, நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏ தேவனே மற்ற ஜெபத்தை எல்லாம் கேக்குறீங்கோ, மற்றவருடைய ஜெபத்தை எல்லாம் கேக்குறீங்கோ, ஆனா நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லே இல்லீங்களா. அதனால மற்றவருக்கு என்னென்ன தேவையோ எல்லா கட்சியும் இருக்கும் போதும் நமக்கு எதுவுமே இல்லாத இருக்கும் போதும் நம்ம மனசுக்குள்ள என்ன வரும் சில நேரங்கள்ல அந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லீங்களா. நாங்க நிறைய ஒரு தேவனுக்காக என்ன பண்றோம் சாக்ரிஃபைஸ் பண்றோம் இல்லீங்களா, ஆனா கூட நமக்கு என்ன ஒரு பலமே இல்ல இல்லீங்களா. ஆனா நிறைய பேரும் எதுவுமே செய்யாமல் கூட அவர் நல்லபடி இருக்கும் போதும் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லீங்களா. நாங்க யாரும் ரொம்ப நேசிக்கொண்டு இருக்கோமோ அவர்தான் வித்து போயிட்டா நம்ம மனசுக்குள்ள என்ன வரும் ஒரு கேள்வி வரும், ஏ தேவனே ஏன் விட்டு போயிட்டாரோ இல்லீங்களா. அதுல பார்க்கும் போதும் என்னங்க நாங்க ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கும் போதும் என்னங்க தேவன் இடத்துல ஜெப பண்ணும் போதும் சில ஒரு நேரங்கள் எப்படி இருக்குதுனாக்கா தேவனை கைவிட்ட மாதிரியே இருக்கும் நமக்கே. அந்த டைம்ல நமக்கு என்ன கேள்வி வருதுனாக்கா என்ன தேவனே கைவிட்டுட்டியா, ஏன்னா தேவனை இவ்வளவு ஒரு கொடூரமாக நமக்கு என்னங்க தண்டிக்கிறியா ஏட்டி ஒரு கேள்வி வர்றதுக்கு என்னங்க ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இல்லீங்களா. சில நேரங்கள்ல என்னங்க நமக்கு ஒரு நமக்குள்ளே ஒரு கேள்வி எப்படி வருதுனாக்கா என்னப்பா நாங்க தேவனுக்கே உண்மையாக இருக்குமா, என்னப்பா நான் தேவனுடைய வழியில நடந்து நிற்குமா இல்ல தவறான வழியில போயிருக்கிறோமா, ரெண்டாவது மரணத்துக்கு போயிருக்கிறோம்ட்டு கேள்வி வர்றதுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இல்லீங்களா. அதுல கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, கண்டிப்பா இந்த மாதிரி அது மட்டுமேல இந்த மாதிரி பலவிதமான ஒரு கேள்விகள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கூட கண்டிப்பா ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வந்திருக்கும் நான் என்ன பண்றேன், கண்டிப்பா நினைக்கிறேன் இல்லீங்களா. அதுல இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாமா, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா தேவன் கிட்ட, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பைபிள் என்ன சொல்றதோ என்ன பண்ணலாம் இன்னைக்கு நீங்க பாக்கலாம் இல்லீங்களா. அதுல பார்க்கும் போதும் எனக்கு முதலாவது ஒருட்டி நாங்க தேவன் இடத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா, ஏ தேவனே எதுக்காக தேவனே இல்லீங்களா, அந்த மாதிரி தேவன் இடத்துல கேள்வி கேட்கலாமா. ஆனா பார்க்கும் போதும் கண்டிப்பா கேட்கலாம் என்றால் இயேசுக்கு என்ன சொல்றாரு, கேளுங்கோ நீங்கோ கொடுக்கப்படும், தட்டங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி என்றால் நமக்கு என்ன ஒரு கேள்வி இருந்தா கூட யார் இடத்துலதான் கேட்கணும் தெரியுங்களா, நம்முடைய பிதா நம்முடைய அப்பா பிதாவாக தேவன் இடத்துல தான் என்ன பண்ண கேள்விகளோ கேட்கணும். அப்ப அவர் இடத்துல கேள்விகள் கேட்டா தனக்கு அப்படியே தூரம் தள்ளிடுறாரா என்ன பார்த்தா கண்டிப்பா கிடையாது. எல்லா கேள்விகளுக்கு பதில் யார்கிட்ட இருக்கோ தெரியுங்களா, யார்கிட்ட இருக்குமோ இல்லையோ பிதாவாக தேவன் இடத்துல கண்டிப்பா என்னங்கோ பதில்கள் இருக்கோ இல்லீங்களா. அதனால என்னங்கோ ஏசாயா என்னங்கோ ஏசாயா 1:18 வாசிங்க என்ன சொல்றார், ஏசாயா 1:18 வாசிங்க, யாரா வாசிக்கிறீங்களா சிஸ்டர்,
வாசிக்கிறாங்க சிஸ்டர் வாசிக்கிறாங்க,
ஓகே
சிஸ்டர் வாசிக்கிறாங்க ஏசாயா 1:18
ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவருண்டிலிருந்தும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்.
பாத்தீங்களா வழக்காடுகள் வாருங்கள் சொல்றார் இல்லீங்களா, வழக்காடுல வாருங்கள் சொல்றாரு. அப்படி என்றால் தேவன் என்ன சொல்றனாக்கா வாருங்கள், வாங்க என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் உங்களுடைய பாவங்கள் என்னங்கோ செகுப்பா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்கோ வாருங்கள், என்ன பண்ணலாம் இல்லீங்களா, நான் என்ன பண்றேன் பியூர் ஒயிட் ஆக் பண்றேன், வாங்க என்ன பண்ணலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்றாரு. அப்படி என்றால் தேவன் இடத்துல கேள்வி கேட்கறதுக்கு என்னங்கோ எந்த ஒரு தப்பு கிடையாது. தேவனே சொல்றாரு, என்கரேஜ் பண்றாரு, பலமான என்னங்கோ உங்களுடைய பலமான ஒரு கேள்விகளை நீங்க எடுத்துட்டு வாருங்க சொல்ற படிங்கோ ஏசாயா 41:21
ஏசாயா 41:21 உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார்.
பாத்தீங்களா உங்களுடைய பலமான நியாயங்களை இல்லீங்களா, பலமான நியாயங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுங்களா ஆர்குமெண்ட்ஸோ தயவு செஞ்சு கொண்டு வாங்கள் இல்லீங்களா, எல்லாம் என்ன பண்ணுங்க நீங்க கொண்டு வாருங்கள் தேவ இடத்துல கொண்டு வாருங்க சொல்றாரு. அப்படி என்றால் இந்த எல்லா கேள்விகள் இல்லீங்களா நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்கிற எல்லாம் என்னங்கோ சிந்தனைகள் எல்லாம் என்னங்கோ பாரங்கள் இதெல்லாம் தேவனிடத்தில் கேட்கறதுக்கு தப்பே கிடையாதோ அப்படின்றது என்ன பண்ணலாம் கேட்கலாம். சரி அப்படி கேட்கலானாக்கா பைபிள்ல ஏற்கனவே யாரா இந்த மாதிரி கேட்டிருக்காங்களா, இப்ப பாத்தீங்களா தேவனிடத்தில் கேள்வி ஏ தேவனே ஏ எப்படி பண்ணிட்டேன், ஏ அப்படி பண்ணிட்டு தேவனே ஏ எப்படி பண்ற ஏ அப்படி பண்ற எதுக்காக தேவனிடத்தில் இந்த மாதிரிகள் கேள்வி கேட்கலாமா, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களா யாரும் பைபிள்ல என்ன படிச்சா. ஆமா நிறைய பேரும் பைபிள் என்ன பண்ணிருக்கிறோம் பைபிள்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காரு இல்லீங்களா. அதனால என்னங்க யாரப்பா கேட்டிருக்காருனாக்கா பைபிள்ல ஒரு மனுஷன் இருந்தார் இல்லீங்களா, அவர் தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் இல்லீங்களா, தேவனுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு மனுஷன் இல்லீங்களா. அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு தேவனிடத்துல கேள்வி கேட்டிருக்காரு இல்லீங்களா, என்ன கேள்வி கேட்டிருக்கார் அப்படிங்க சங்கீதம் 22 22nd chapter 2nd அப்புறமா 15
சங்கீதம் 22:2 என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதி இல்லை.
பாத்தீங்களா இந்த ஒரு சங்கீதத்தை யார் எழுதிருக்காருனாக்கா தாவீது என்ன பண்ணிருக்காரு எழுதிருக்காரு, தேவனே என்னங்கோ பகில்லோ இருவில இல்லீங்களா டே நைட் என்ன பண்ற உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கிற ஆனா நீங்க என்ன கிடைக்கல பதில் கிடைக்கல. இது ஆக்சுவலி இது ஒரு என்னங்கோ ஒரு வேற அர்த்தத்துல பார்க்கும் போது இது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் தான் பேசிருக்காரு. ஆனா இருந்தாலும் தாவீது என்ன பண்ணிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் என்ன பண்ணிருக்காருங்க அங்க சொல்லிருக்காரு இல்லீங்களா. அதனால பார்க்கும் போது தாவீது என்ன சொல்றாரு நைட் அண்ட் டே உங்களுக்கு ப்ரே பண்றேன் அந்த ப்ரேயருக்கு என்ன இல்ல ஒரு பதிலே இல்ல இல்லீங்களா. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தேவன் கிட்ட இருக்கு எதிர்பார்த்தார் தாவீது, ஆனா அவர் கூட யாரும் இல்ல தெரியுங்களா அந்த டைம்ல, தேவனர் கூட இல்ல அந்த டைம்ல. தாவீது தேவனர்கள் கேள்வி கேட்கிறாரு, ஏ தேவனே ரொம்ப தூரமா இருக்கிறேன். படிங்கோ சங்கீதம் 10:1.
சங்கீதம் 10:1. கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் என்னை மறுத்திருக்கிறீர்?
பாத்தீங்களா, ஆபத்துமான ஒரு நேரங்களிலே ஏன் என்ன என்ன பண்ண இருக்கிற விட்டு போயிருக்கீங்களே, ஏன் தூரமா இருக்கீங்களே, எனக்கு என்ன பண்றது? இப்ப தேவ இடத்துல கேள்வி கேட்கிற பாத்தீங்களா, தாவீது பாருங்கோ எந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சில டைம்ல என்னங்கோ அவர் பிரேயருக்கு பதில் வராமல் இருக்கும் போதோ என்ன சொல்ற தெரியுங்களா, தேவன் என்ன தேவனே தூங்கி நிற்கிறியா, ஏன் தேவனே தூங்கி நிற்கிறே, ஏன் தூங்கி நிற்கீங்கோ தேவனே, எழுபுங்கோ வாரங்களை சொல்றாரு. அப்படிங்கோ சங்கீதம் 44:23.
சங்கீதம் 44:23. ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதிரும்.
பாத்தீங்களா, ஏன் நித்திரை பண்ணுகிறீர்னு சொல்றாரு இல்லீங்களா தாவீது. இதே தாவீது என்னங்க சங்கீதம் 121 சங்கீதத்துல என்ன சொல்லிருக்காரு, இஸ்ரேவேலின் தேவன் என்ன பண்ண மாட்டாரா, தூங்க கூட மாட்டாரோ, அப்புறமா என்ன பண்ண மாட்டாரா இல்லீங்களா. அந்த வார்த்தை நல்லா தெரியும், the God of Israel neither sleeps nor slumbers இல்லீங்களா. அதே வார்த்தையை சொல்லிருக்கிற தாவீது இப்போ 44 என்ன சொல்றா, தேவன் ஏன் தூங்குகிறீர்னு சொல்றாரு. அப்படின்றத அவர் வாழ்க்கையில வந்திருக்கிற சோதனைகள் எப்படி இருக்க பாருங்கோ, தேவனிடத்துல கேட்கிற மாதிரி கேள்விகளை கேட்கிற மாதிரி ஒரு சோதனை என்னங்க அவர் வாழ்க்கையில இப்ப வந்துச்சு இல்லீங்களா. பாருங்க சில நேரத்துல நமக்கு கூட ஒரு கேள்வி, ஏ தேவனே தூங்குகிறீர்கள் இல்லீங்களா, ஏன் தூங்குறீங்க தேவனே, ஏன் கிட்டே இருக்க மாட்டீங்கோ, ஏன் உதவி செய்ய மாட்டீங்களா, ஏன் அப்படியே மறந்து போயிட்டீங்களா, அப்படியே தூரமாயிட்டீங்களான்ட்டு சில ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு அன்பம் வரும் போதோ நமக்கு என்ன வரும் தேவன்ல கேள்விகள் வரும். இதே கேள்விகள் என்னங்கோ தாவீதுக்கு வந்துச்சு பாத்தீங்களா. இன்னொரு வார்த்தை படிங்கோ சங்கீதம் 89:46.
அதிகாரம் 46:1. எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, உமது கோபம் அக்கினியை போல எரியுமோ.
பாத்தீங்களா, எங்க வரைக்கும் கர்த்தாவே இல்லீங்களா, எங்க வரைக்கும் இப்படியே இருப்பீங்கோ, எங்க வரைக்கும் உன் கோபத்தை காட்டுறீங்க என் மேலே என்னட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் இல்லீங்களா. இன்னொரு வசனம் படிக்கோ சங்கீதம் 42:9.
சங்கீதம் 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன்.
பாத்தீங்களா, ஏன் நான் துக்கத்தோட திரும்ப சொல்லுகிறார் இல்லீங்களா, ஏ தேவனே என்னை மறந்துட்டு இருக்கேன் இல்லீங்களா, அதனாலே என்னுடைய சத்துருக்கள் முன்பாக நான் ஏன் இப்படி திரும்பணும் என்ன பண்றது. இப்போ தாவீது தேவன் இடத்துல சொல்றார் இல்லீங்களா. இன்னொரு வசனம் பாக்கலாம் பாருங்க, சங்கீதம் 88, சாம்ஸ் 88:14, அப்புறமா வர்ஸ் 10.
கர்த்தாவே ஏன் என் ஆத்மாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்?
பாத்தீங்களா, ஏன் முகத்தை மறைக்கிறீர் இல்லீங்களா, ஏன் அப்படியே தூரமா இருக்கீங்களே தேவனே, ஏன் மூஞ்சி அப்படியே தெரிஞ்சு போறீங்களே, ஏன் கிருபை காட்ட மாட்டீங்களா சொல்றாரு இல்லீங்களா. 10 படிங்க சார்,
88:10. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ?
பாத்தீங்களா, அதான சொல்ற தேவனே, ஒரு வாட்டி நான் இறந்து போயிட்டான் இல்லீங்களா, அப்புறம் மட்டும் மரணத்துல இருக்கிற நபர்கள் உங்களுக்கு துதிப்பாரா இல்லீங்களா. அதனால தேவன் இடத்துல என்ன பண்ற, தாவீதுப்பா கேள்விகள் கேக்குறார் இல்லீங்களா. யோசனை பண்ணுங்க இல்லீங்களா, 77 சங்கீதம் சாம்ஸ் 77 வர்சஸ் 3 அப்படியே படிச்சுட்டு வாங்க சார், 3:10 வரைக்கும் நிதானமா ஒரு ஒரே வசனம் படிச்சுட்டு வாங்க சார்.
பிரதர் ராஜு, பிரதர் ஒரு நிமிஷம், சிஸ்டர் சுரேஷ், பிரதர் சுரேஷ், பிரதர்
கட்டாயிடுச்சு
கேக்குதா,
கேக்குது
ஓகே ப்ரோ ஓகே.
சங்கீதம் 77:3 முதல். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று.
பாத்தீங்களா, தேவனை நினைத்து போதோ அலறினேன் இல்லீங்களா. யோசனை பண்ணுங்க, இடுக்குமான ஒரு சூழ்நிலையில தேவனை நினைக்கும் போது நம்ம மனசுக்கு என்ன வரும், ஆறுதல் வரும். ஆனா தாவீதுடைய அனுபவத்துல என்ன சொல்றனாக்கா, தேவனை நினைத்தும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பயங்கரமான என்னங்கோ கஷ்டமாயிடுச்சு எனக்கு இல்லீங்களா, என்னங்கோ அப்படியே அலறினேன் சொல்றாரு இல்லீங்களா. யார் பேசுறாரு இந்த அந்த வார்த்தைகள்னா, தாவீது. யோசனை பண்ணுங்கோ, தாவீது பத்தி தேவன் பைபிள்ல என்ன சாட்சி கொடுத்திருக்காருனாக்கா, என்ன ஹிருதயத்துக்கே ஏற்றவன். தேவன் ஒருத்தர் பத்தி தான் பழைய ஏற்பாட்டுல பேசிருக்குது, யாரனா தாவீது பத்தி பேசுறாரு. அந்த மாதிரி ஒரு தாவீது பாருங்க, தாவீது வந்து தேவனிடத்துல என்ன விதமான ஒரு கேள்விகள் கேட்டிருக்காரு இல்லீங்களா. அப்புறமா நல்ல வசனம் வாசிங்க, அப்படியே
நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர்,
பாத்தீங்களா,
மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன்.
பாத்தீங்களா, தூங்காதபடி பேசாதபடி இல்லீங்களா, நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. அப்படி நான் தாவீட வாழ்க்கைய தூக்கம் இல்லைன்னா இதுக்கு இது காரணம் யாருந்தானா, தேவன் சொல்றாரோ இல்லீங்களா. பேசாமல் மௌனமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு தேவன் என்ன பண்ணிருக்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கதால சொல்றா தேவன், இது நீ தான் காரணம்ட்டு இது தாவீது என்ன பண்றாரு, இப்போ தேவனுக்கு பிளேன் பண்றாரு இல்லீங்களா. அப்புறம் 6
பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன், ராகாலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன்.
பாத்தீங்களா, என்னுடைய இருதயத்திலே நான் என்ன பண்றேன், இப்போ சம்பாஷித்து கொள்கிறேன், ஐ டிஸ்கஸ் இன் மை ஹார்ட் இல்லீங்களா. இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வரும் போதோ தாவீது என்ன சொல்றனாக்கா, இதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே நான் என்ன பண்றேன், இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன், நானே எனக்குள்ள என்ன பண்றேன், இப்போ பேசிக்கொள்கிறேன் இல்லீங்களா. சில ஒரு அனுபவத்துல நமக்கு எப்படி இருக்கோம், இப்படிதான் பேசிருந்திருப்போம் இல்லீங்களா, அப்படி இப்படி நான் தேவனை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டு தேவன் இடத்துல என்னங்கோ பேசினிருக்கோம் இல்லீங்களா. சில டைம்ல நமக்கு எப்படி இருக்குதுனாக்கா, என்னப்பா எனக்கு நமக்கு என்ன பொய்த்திக்கிட்டு பிடிச்சிச்சியா, என்ன இப்படி எல்லாம் பேசினிருக்க தேவன் இடத்துல என்ட்டு, அவ்வளவு விசுவாசம் இல்லையா நமக்கு என்ட்டு, ஒரு கேள்வி நமக்குள்ள வந்துடும், ஏன்னா நமக்கு நம்பிக்கையே இல்லையா தேவன் மேல என்ட்டு, அன்பே இல்லையாட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லீங்களா. ஆனா பைபிள் எப்படிங்கோ தேவனுக்கு ஏற்றதான ஒரு மனுஷனுக்கு தாவி இதே மாதிரி தேவனிடத்துல என்ன பண்ணிக்கிறப்போ இப்ப பேசிருக்க கேட்டிருக்காரு. அடுத்தது கண்டிப்பா அப்படியே,
ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ.
பாத்தீங்களா, அவருக்குள்ள வந்த ஒரு என்னங்கோ மனசுக்குள்ள வந்த என்னங்கோ பேச்சுவார்த்தைகள், அவருக்குள்ளே நடந்த ஒரு டிஸ்கஷன் இல்லீங்களா. அவரே அவருக்குள்ள என்ன பேசினார், இப்போ தேவ நித்திய காலமாக அப்படியே தள்ளிடுவாரோ, தேவன் அப்படியே மண்டிடுவாரோ. அப்புறமா
அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ.
என்னங்க, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிச்சோ இல்லீங்களா. கம்ப்ளீட்டா கிருபை எடுத்துட்டாரா தேவன், அவ்வளவு ஒரு கோபத்தை தேவன் காட்டாரா. அப்புறமா
வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ.
பாத்தீங்களா, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் அப்படி என்னங்கோ ஒளிந்து போயிச்சோ.
தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ.
பாத்தீங்களா, தேவன் இரக்கத்தை காட்டுறதுக்கு மறந்தாரோ.
கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன்.
தம்முடைய கோபத்தினாலே அப்படி என்னங்க தேவன் அப்படியே இது பண்ணிட்டாரா, என்ன பண்றாரு தேவனிடத்துல கேள்வி கேட்கிறார் இல்லீங்களா. இதே மாதிரி எரேமியா என்ன சொல்றாருனாக்கா, தேவனை நோக்கி தேவனே நீ என்னை ஏமாத்திட்டே சொல்றாரு. இப்படியே கைப்பிடிச்சுக்கோங்க, திரும்பி வரலாம். எரேமியா 20:7 20:7 எரேமியா
20:7 கர்த்தாவே என்னை இணங்க பண்ணி நீர், நான்
இணங்கினேன்
பலத்தவராய் இருந்து
என்னங்கோ நீங்க இணங்க பண்ணீர்
ஒத்து போறது
ஓகே குட். இங்கிலீஷ்ல என்ன வருதுனாக்கா, நீங்க ஏமாத்திட்டு அங்க வரும் மீனிங் தானே அவங்க இங்கிலீஷ்ல வரும் டிசீவ் டிசீவ் என்னங்க சொல்றது ஒண்ணும் செய்துக்கு இல்லீங்களா அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல வரும் பாருங்க எளிமையாக்கு என்ன மாதிரி ஒரு பயங்கரமான கஷ்டம் வந்துச்சு என்னங்க அவனா ஒரு குழியில போட்டாரோ தண்ணி இல்லாத குழிக்க என்னங்க போட்டா ரொம்ப வருஷமா என்னங்க ரொம்ப நாட்கள் இருக்கு அங்க குழியில தான் இருந்தாரோ இல்லீங்களா அதனால அந்த ஒரு சூழ்நிலையில என்னங்கோ எளிமை என்ன கேட்கிற தேவனிடத்துல இல்லீங்களா தோ ஹாஸ் டிசீவ்ட் மீ இன்னொரு வசனம் படிங்கோ சங்கீதம் 116 சங்கீதம் 11 வசனம் சாம்ஸ் 116 வர்ஸ் 11
சங்கீதம் 116 அதிகாரம் 11 வசனம் எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன்
பாத்தீங்களா மனக்கலக்கத்திலே தாவீது என்ன சொல்றாக்கா எல்லா மனுஷரும் என்ன குறிப்பா பொய்காரர் இல்லீங்களா நமக்கு சில வாட்டி என்ன ஆகும் எல்லாரும் என்னங்கப்பா எல்லாம் ஏமாத்துறத விடுங்கப்பா எல்லாம் பொய்காரிட்டேன் பார்த்து சொல்லிட்டோமே அதே மாதிரி யார் சொல்லிருக்கா பாருங்க இப்ப தாவீது சொல்லிருக்காரு இன்னொரு வசனம் படிக்கும் சங்கீதம் 73 அதிகாரம் 25 வசனம்
சங்கீதம் 73 அதிகாரம் 25 வசனம் பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை
பாத்தீங்களா சில நேரத்துல எப்படி ஜெப பண்றா என்ன தேவனே எனக்கு யாரு இருக்காரோ எனக்கு யாரும் இல்லையா எல்லாம் கைவிட்டு போயிட்டாரே பரலோகத்துல யாரு இருக்க நீந்த இருக்குமே எனக்கு பூலோகத்துல எனக்கு யாரு இருக்காரு ஒருத்தரும் இல்லையே என்கிட்ட என்னட்டு என்னங்க சில ஒரு வார்த்தைகளை ஜெப பண்றோம் பாத்தீங்களா அதே மாதிரி ஜெப பாத்தீங்களா அதனால ஏன் இப்படி வரும் இது எல்லாத்துக்கும் பதில் தாவீத் 77 சங்கீதத்துல கொடுத்திருக்காரு வாசிக்கலாம் சாம்ஸ் 77 சாப்டர் வர்ஸ் 10 அப்புறமா வர்ஸ் 11
10 வசனம் அப்பொழுது நான் இது என் பலவீனம்
பாத்தீங்களா இதுதான் தாவீத் என்ன சொல்றார் இந்த மாதிரி தேவனிடத்துல கேள்வி கேட்கறதுக்கு அந்த சூழ்நிலையில பயங்கரமான ஒரு சூழ்நிலையில தேவனிடத்துல நான் ஜெபம் பண்ணும் போது இப்படி எல்லாம் ஜெபம் பண்றேன் இது என்னங்கோ இதெல்லாம் என்னுடைய பலவீனம் இல்லீங்களா மாம்சத்துல எடுக்கும் போதோ நம்ம மாம்சம் அப்படிங்கோ சில டைம்ல ரியாக்ட் ஆயிடும் இல்லீங்களா அந்த தாவீது என்ன சொல்றா இதோடைய என்னுடைய பலவீனம் ஆனா இது மேற்கொள்றது இல்லையா மேற்கொள்ளுமே மாம்சத்தேன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லீங்களா தாவீது அது கூட சொல்ற பாருங்க அடுத்தது அடுத்தது அதை பத்தி தான் பேசுறது படிங்க
ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன்
பாத்தீங்களா இதுக்கு சொல்யூஷன் என்னங்க இந்த மாதிரி கேள்விகள் வரும் போதோ நம்ம மனசுக்குள்ள என்னங்கோ மனசுக்குள்ளே டிஸ்கஷன் ஓடி நிற்கும் மனசுக்குள்ளே என்னங்கோ நிறைய ஒரு போராட்டங்கள் இல்லீங்களா தாவீது என்ன சொல்றான் இதனுடைய பலவீனம் நான் என்ன பண்றேன் இது எப்படி மேற்கொள்றேன் தேவன் செஞ்சிருக்கிற ஒரு நன்மைகளை என்ன சொல்ற சிஸ்டர் அந்த வார்த்தை பைபிள் என்ன வந்துச்சு
ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன்
பாத்தீங்களா உன்னதமானவர் நல்ல ஒரு காரியங்கள் நிறைய வருஷங்கள் செஞ்சு வந்திருக்காரு இந்த எல்லா காரியத்தை என்ன பண்ற இப்போ நினைவு கூறுவேன் ஐ வில் ரிமெம்பர் இல்லீங்களா என்ன சொல்றாரு ரிமெம்பர் த இயர்ஸ் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை இல்லீங்களா அப்புறம் மனுஷர் 11 வசனம்
கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன்
பாத்தீங்களா பூர்வ காலத்தின் அதிசயங்களை என்ன பண்ற இப்போ நினைவு கூறுவேன் அப்போ நெஞ்சிருக்கும் போதோ தேவன் இவ்வளவு நல்ல நன்மை செஞ்சு வந்திருக்காரோ அப்படி இருக்கும் போதோ கண்டிப்பா தேவன் நன்மைதான் செய்வாரேட்டி நம்ம மனசுக்குள்ள என்ன வரும் அப்போ ஒரு நம்பிக்கை வரும் இதுதான் மேற்கொண்டார் தாவீது இல்லீங்களா அப்படி இருக்கும் போது கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளை என்னங்க நம்முடைய வாழ்க்கையில கூட என்னங்க சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வரும் போது நமக்கு என்ன ஆயிடும் ரொம்ப பயங்கரமான ஒரு மனசுல கஷ்டமாயிடும் அப்ப என்ன செய்யணும் தெரியுங்களா என்னங்கோ பூர்வ வருஷத்துல இல்லீங்களா பழைய காலத்துல சத்தியத்துக்கே கொண்டு வந்த நாட்கள் இந்த இவ்வளவு வரைக்கும் இவ்வளவு எல்லாம் நன்மை செஞ்சிருக்காரு இல்லீங்களா ஏதோ ஒரு தப்பு என்னங்கோ ஏதோ ஒரு தேவ தீங்கு அனுமதி கொடுத்திருக்காருனாக்கா தேவன் அப்படியே கைவிட்டான்ட்டு என்னங்கோ இல்ல இது நமக்கு தேவன் கொடுத்திருக்க அனுபவம் இல்லீங்களா அந்த ஒரு நேரத்துல யாரைய நோக்கி தேடணும்னாக்கா தேவனை நோக்கி தேடணும் இல்லீங்களா அதுல என்னங்க இப்போ தாவீது கேள்வி கேட்டிருக்கார் எரேமியா நீங்க பைபிள வாசிங்கோ, எரேமியா ஹபாகோ நிறைய ஒரு பழைய தீர்க்கதரிசிகள், நிறைய ஒரு நபர்கள் தேவனிடத்துல கேள்வி கேட்டிருக்காரு இல்லீங்களா. அதனால தேவனிடத்துல கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. சரி, இப்போ என்னங்க வேற யாரானா ஒரு புது ஏற்பாட்டுல கேள்விகள் கேட்டிருக்காங்களா? இதே மாதிரி யாரும் கேட்டிருக்காங்களா? உங்களுக்கு யாரா தெரியுங்களா? உங்களுக்கு யாருக்கு தெரியுங்களா? புது ஏற்பாட்டுல யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா தேவன் இடத்துல? எஸ் பவுல் என்ன கேட்டிருக்காரா? மூணு வாட்டி என்ன பண்ணிருக்காரு? அப்போஸ்தல பவுலோ தேவன் இடத்துல ஜெப பண்ணிருக்காரு இல்லீங்களா. இந்த ஊரும் என்னங்கோ என் தேவத்துல இருக்கிற இது வந்துட்டு என் விட்டு என்னங்கோ நீட்டு வந்துட்டு மூணு வாட்டி என்ன பண்ணிருக்காரு அவரு தேவன் இடத்துல ஜெப பண்ணிருக்காரு. ஆனா தேவன் என்ன பண்ணல ஜெபத்தை கேக்கல பாத்தீங்களா. அப்புறமா புது ஏற்பாட்டுல ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நபர் இருந்தாரு, அவரு தான் நமக்கு மெயின் இல்லீங்களா. யாராவது சொல்லுங்க, அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எஸ் ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல தேவன் இடத்துல கேள்வி கேட்டிருக்காரா?
வெரி குட்.
எஸ் பாத்தீங்களா, ஏசு கிறிஸ்துவே பிதாவை நோக்கி என்ன கேட்டார்? என் தேவனை ஏன் கைவிட்டீர் இல்லீங்களா. அவரே கேள்வி கேட்டிருக்காருனாக்கா இப்ப நாங்க கேட்கறதால தப்பே கிடையாது இல்லீங்களா. அப்படின்றது ஏன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில, ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறமான ஒரு நிலைமையில ஏன் தேவன் கொண்டு போறாரு இல்லீங்களா. இதுக்கு பைபிள்ல நாங்க என்ன பண்ணிப்போம் தேடணும் பதில். அப்பதான் என்னவா தெரியுங்களா, அப்பதான் இது மேற்கொள்றது நமக்கு என்னவோ உதவியாவோ. சரி, இதுக்காக என்ன பண்ணலாம் தெரியுங்களா? என்னங்க ஒரு வசனத்தை நாங்க வாசிக்கலாம் இல்லீங்களா. என்ன வசனம்? மத்தேயு 7:13 13 வசனம், 14 வசனம். Matthew 7:13-14.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர்.
பாத்தீங்களா, இடுக்கமான வழியில நீங்க என்ன பண்ணுங்க பிரவேசிங்கள் இல்லீங்களா. ஜீவனத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குமா? இடுக்கமும் நெருக்கமா இருக்குதா இல்லீங்களா. அப்படின்ற என்னங்கோ ஜீவனத்துக்கு போற வழி இல்லீங்களா. எந்த ஜீவன் பத்தி பேசுறாரு யோசனை பண்ணுங்க. அந்த ஜீவனத்துக்கு போற ஒரு வழி எப்படி இருக்குமா? இடுக்கமோ நெருக்கமோ இருக்குமா? ஆனா மரணத்துக்கே போற ஒரு வழி, நாசனத்துக்கு போற வழி எப்படி இருக்குமா? ரொம்ப விசாலமா இருக்கும். அப்ப தேவனே எப்படி செஞ்சிருக்காரு இல்லீங்களா? ஒரு ஜீவனத்துக்கு போறமான ஒரு வழி வந்துட்டு ஏன் இடுக்கமா பண்ணிருக்கார்? அது பதில் தேடணும்னாக்கா எந்த ஜீவன் பத்தி பேசுறா தேவன் என்ன பண்ணி ஃபர்ஸ்டிப்பா நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லீங்களா. அதனால இங்க பேசுற ஜீவன் என்ன, எந்த ஜீவன் பார்த்தா என்னங்கோ ஒரு சாதாரணமான ஜீவன் பத்தி தேவன் என்ன பண்ணல இங்க பேசல இல்லீங்களா. என்னங்கோ காட்டு முருகங்களுக்கு ஜீவன் இருக்கும் இல்லீங்களா, காடுல இருக்கிற செடிகளுக்கு ஏன்னா மரங்களுக்கு ஏதோ ஜீவன் இருக்கோ, மனுஷனுக்கு ஜீவன் இருக்கோ, தூதர்களுக்கு ஜீவன் இருக்கோ. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து பேசினிருக்க ஜீவன் என்ன, என்ன ஜீவன் பார்த்தா என்னங்கோ என்னங்கோ சர்வ வல்லமேவர் அவருக்கு இருக்கிற ஒரு ஜீவன் பத்தி பேசுறார். பிதாவாகிய தேவனுக்கு இருக்கிற ஒரு ஜீவன் பத்தி என்ன பண்ணிருக்காரு இப்ப இங்க பேசினிருக்காரு. அப்படி என்றால் எல்லா ஜீவன்ல ரொம்ப உன்னதமான ஒரு ஜீவன் பத்தி என்ன பண்றீங்க இங்க பேசுறாரு. அது எந்த ஜீவன் பார்த்தா அதான் தெய்வீக சுபாவம் சரிங்களா. என்ன பாரு தெய்வீக சுபாவம் பார்த்தா சாவாமே. இந்த ஒரு தெய்வீக சுபாவத்தின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சாவாமே. சாவாமேனாக்கா சாவே வருதில்லை என்னங்கோ, சாவும் வேணும்னா விரும்பினா கூட சாவு இல்லாத ஒரே ஒரு என்னங்கோ இடம், ஒரே ஒரு நேச்சர். எந்த நேச்சர்னா அதுதான் என்னங்க தெய்வீக சுபாவம் இல்லீங்களா. எந்த நோவோ எந்த துக்கமோ என்ன கண்ணீரோ என்னங்கோ ரெண்டாவது மனத்தின் வாய்ப்பே இல்லை இல்லீங்களா. வாழ்க்கைக்காக இன்னொருத்தங்க டிபெண்ட் பண்றது ஒரு தேவையே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜீவன் பத்தி தான் என்ன பண்றாங்க அங்க பேசினிருக்காரு இல்லீங்களா. அதுதான் டிவைன் நேச்சருடைய ஸ்பெஷாலிட்டி இல்லீங்களா. தி செல்ஃப் எக்ஸிஸ்டிங் நேச்சர், நோ டெத், நோ சஃபரிங் இல்லீங்களா, இம்மார்டாலிட்டி ஒரு நேச்சர். இந்த நேச்சர் பத்தி தான் இயேசு கிறிஸ்து அங்க பேசினிருக்காரு. அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு ஜீவன் இல்லீங்களா, சாவாமே ஜீவனுக்கு போகிற ஒரு வழி எப்படி இருக்குமா? இடுக்கமோ நெருக்கமா இருக்குமா இல்லீங்களா? அதனால ஏன் இப்படி பண்ணார், ஆனா இந்த டிவைன் நேச்சருடைய ஸ்பெஷாலிட்டி இல்லீங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த ஒரு டிவைன் நேச்சர் வந்துட்டு தேவன் யாருக்கு கொடுக்கணும், எந்த கண்டிஷன் கொடுத்துட்டு யோசனை செஞ்சார்ட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் சிந்திக்கலாம் இல்லீங்களா. பாருங்க, தேவன் தம்முடைய திட்டத்துல என்ன பண்ணாருனாக்கா, இந்த ஒரு சாவாம ஒரு நேச்சர், இந்த சாவாம வாழ்க்கையை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணார் தேவன், இப்போ தன்னுடைய மைண்ட்ல என்ன பண்ண டிசைட் பண்ணார். அந்த டிசைட் பண்ணும் போதோ தேவன் இன்னொரு விஷயத்தை கூட டிசைட் பண்ணார். என்ன டிசைட் பண்ணாருனாக்கா, இந்த ஒரு சாவாமே ஒரு சுபாவத்தை எந்த ஒரு நபருக்கோ பரீட்சை இல்லாமல் கொடுக்க முடியாது என்ன பண்ணார் தேவன், இப்போ ஒரு டிசிஷன் பண்ணார். ஏன் அப்படி டிசிஷன் பண்ணார், ஆனா இந்த சாவாமியுடைய நேச்சருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, அந்த மரணத்தின் என்ன இல்லைங்க வாய்ப்பே இல்லை. அதனால தேவன் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுத்தாருனாக்கா, யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு அந்த பிரைஸ் கொடுக்கணும்னாக்கா, அவருக்கு எல்லா விதத்துல டெஸ்ட் ஆயிட்டு அப்புறமா தான் என்ன கொடுக்கணும், பிரைஸ் கொடுக்கணும். தேவன் என்ன பண்ணார், டிசைட் பண்ணார். உதாரணமா கேட்டா, இப்ப தேவன் வந்துட்டு ஆதாம் என்ன பண்ணாரோ, மாம்சத்தின் மேல்மேலே உருவாக்கி சுஷ்டி பண்ணிட்டு பூலோகத்தின் சர்வ அதிகாரத்தை என்ன பண்ணார், ஆதாம் கொடுத்தார். அதுக்கப்புறமா தான் டெஸ்ட் பண்ணார். அந்த டெஸ்ட்ல ஆதாம் என்ன ஆயிட்டார், இப்போ பாவத்துக்கு விழுந்து போயிட்டார். இப்படியே தேவன் என்னங்கோ விடிவெளி நட்சத்திரமா இருக்கிற லூசிபர் சிருஷ்டி பண்ணி என்ன பண்ணார், அவருக்கு பூலோகத்துல வந்துட்டு என்னங்கோ ஒரு கெருபு மாங்கியது என்ன பண்ணார், இப்போ வச்சார் பாருங்கோ. ஆனா அந்த லூசிபர் என்ன ஆயிட்டார், தேவனுக்கு விரோதியாக சாத்தானாக மாறிட்டார் இல்லீங்களா. அதனால அவரு என்ன இப்ப கீழே விழுந்து போயிட்டார். அப்படியே விழுந்து போன தூதர்கள் அப்படி இருக்கும் போதோ, இதே மாதிரி ஒரு ப்ரொசஸ், என்ன ப்ரொசஸ், ஃபர்ஸ்ட் அந்த சாவாம நிலைமையில அந்த நபரை கொண்டு போய் அந்த சாவாம நிலைமை அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ண முடியாதோ, ஏன் பண்ண முடியாதோ என்ன பார்த்தா, அந்த நேச்சருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம், சாவாமே இல்லீங்களா. ஒரு நபர் அந்த ஒரு நிலைமையில கொண்டு போய் தாமாவே முதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்ணா அது என்ன ஆயிடும், அந்த டெஸ்ட்ல அவர் ஃபெயில் ஆயிட்டானாக்கா என்ன ஆயிடுறாரு, அவரு அவரு பாவி ஆயிடுறார். எந்த மாதிரி பாவி ஆயிடுறார், என்னங்கோ சாவாம பாவி. யோசித்து பண்ணுங்கோ, ஒரு சாத்தான்னாலே என்னங்கோ ஒரு என்ன அழிவு கூற ஒரு தூதனா இருக்கிற சாத்தான்னாலே இவ்வளோ ஒரு உலகத்துல ஒரு பயங்கரமான பிரதமா இருக்குதுனாக்கா, தாவாமே ஒரு என்னங்கோ ஒரு பாவி இருந்தா அவரு மூலியமாக எவ்வளோ ஒரு எஃபெக்ட் வரும். அதனால தேவன் என்ன பண்ணல, அப்படியே செய்யலே. ஏன் எப்படி செய்யலே, தேவன்னாலே நாசம் பண்ண முடியாதேட்டு இல்ல, தேவன் பண்ணலாம் ஆனா தேவன் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் தெரியுங்களா, தேவன்னாலே ரெண்டு காரியங்களும் முடியாது. தேவன்னாலே ரெண்டு காரியங்கள் தேவன் செய்ய முடியாது, என்ன தெரியுங்களா, ஒரு மணிட்டு அவர் போய் சொல்ல முடியாது. கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்தை திரும்பியும் வாங்க மாட்டார். இந்த ரெண்டு காரியம் வந்துட்டு தேவனால செய்யவே முடியாது. அப்படிங்க வசனம் சங்கீதம் 89 சங்கீதம் 34 வசனம் 35 வசனம் சாம்ஸ் 89:34-35.
என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு திசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்.
பாத்தீங்களா, பொய் சொல்லேன் இல்லீங்களா, நான் என்ன என்ன இது என்ன பண்ண மாட்டேன், பிரேக் பண்ண மாட்டேன் இல்லீங்களா. என்னுடைய உடம்படிக்கை நான் என்ன பண்ண மாட்டேன் இல்லீங்களா, பிரேக் பண்ண மாட்டேன் இல்லீங்களா, பொய் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு. அப்படி என்றால் தேவன் ஒருத்தருக்கு சாவாம குடுக்கறேன்னு சொல்லிட்டு குடுத்துருக்க பின்பு ஐயோ பாவி ஆயிட்டாரே ஏன்ட்டு தேவன் வந்த போயிட்டு நாசனம் பண்ண முடியுமா, பண்றதுக்கு தேவன் வல்லமை இருந்தா கூட தேவன் அப்படி பண்ண மாட்டார் இல்லீங்களா. அதான் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி, அதுதான் சாவாம நிலைமையுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால தேவன் என்ன டிசிஷன் எடுத்தாருனாக்கா, யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிரைஸ் கொடுத்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலேயே அவருக்கு என்ன ஆகணும், பல விதமான விதத்துல என்ன ஆகணும், டெஸ்ட் ஆகணும்னு டிசைட் பண்ணார். அதனாலே பார்க்கும் போது என்னங்கோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்புறமா தான் என்னங்க பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணவே முடியவே முடியாது இல்லீங்களா. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் சிந்திக்கலாம். சரி, இந்த மாதிரி ஒரு சாவாமைய சுபாவத்தை தேவன் யாருக்கு முதல் கொடுத்தார், யாருக்கு முதல் கொடுக்க முடியும் யோசனை படும். இந்த பயங்கரமான ஒரு நேச்சர், எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் நேச்சர் இல்லீங்களா. இந்த நேச்சர் வந்துட்டு தேவன் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இது கொடுக்கும் போதோ யாருக்கு கொடுக்கலான்னு தேவன் டிசைட் பண்ணா தெரியுங்களா, யாரு கொடுக்கலானாக்கா யாரு உண்மையாக இருக்கிறாரோ இல்லீங்களா, அவருக்கு தான் இந்த நேச்சர் ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியும்னு தேவன் என்ன டிசைட் பண்ணாரு. அப்படி தேவனுடைய சிருஷ்டிப்புல பார்த்தா யாரு தேவனுக்கு எப்பவுமே உண்மையா உள்ளவருக்கு இருந்தார் அந்த பார்த்தா நம்முடைய கர்த்தா இருக்கிற இயேசு கிறிஸ்து இல்லீங்களா. அதனால இயேசு கிறிஸ்து என்னங்கோ சிருஷ்டி பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவனுக்கு எப்படி இருக்காரு, இப்போ இயேசு கிறிஸ்து ஃபேத்ஃபுல்லாக இருக்காரு. அதனால தேவன் என்ன டிசைட் பண்றாருனாக்கா யார் ஏற்கனவே ஃபேத்ஃபுல்லாக இருந்தாரோ இருக்கிறாரோ இருக்க போகிறாரோ அவருக்கு மொத்தம் தான் இந்த சான்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் இந்த சான்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தார். அதனால பைபிள் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்னாக்கா இயேசு கிறிஸ்து தான் எல்லா விஷயத்துல ஃபர்ஸ்ட் அந்தி வசனம் வரும். படிங்கோ கொலோசியர் 1:18.
கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெயருமானவர்.
பாத்தீங்களா எல்லா விஷயத்திலும் முதல்வர் யாரு, இயேசு கிறிஸ்து. ஏன்றால் தேவன் நல்லா தெரியும் தன்னுடைய மகன் எல்லா விஷயத்துல எப்படி இருப்பாரா, பேத்ஃபுல்லாக இருப்பான். அதனால ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கும் போதும் இந்த வாய்ப்பு தேவன் யாருக்கு தான் கொடுத்தா தெரியல, இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பூலோகத்துல வரும் போதும் என்னங்க தன் முன்ன இருக்கிற ஒரு சந்தோஷத்தினாலே அவமானத்தை எண்ணாமல் சிலுவைய மரணத்தை என்ன பண்ண சுமந்து போனார். தேவனுக்காக எல்லாம் விட்டு விட்டு கொடுத்தாரு பாருங்க. அதனால என்ன சொன்னார், இகோ தேவனை வருகிறேன், உன்னுடைய சித்தத்தை செய்திருக்கேன் வருகிறேன். இயேசு கிறிஸ்து மனசுக்குள்ள இருந்ததுதான், நான் யாருடைய சித்தத்தை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அதனால தேவன் இயேசு கிறிஸ்து வந்துட்டு மரணத்தின் வரைக்கும் உண்மையாக இருக்கிறதுனால இந்த ஒரு சாவாம ஒரு தெய்வீக சுபாவத்தை முதல் முதல் யார் கொடுத்தா தெரியுங்களா, இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அது மொத்த மேல தேவன் தன்னுடைய பிளான்ல என்ன டிசைட் பண்ணாருனாக்கா இந்த ஒரு தெய்வீக சுபாவத்துல இயேசு கிறிஸ்து மொத்தமே கிடையாது, அவரு கூட எவ்வளவு பேர் இருக்கணும் டிசைட் பண்ணாரா, 144000 பேர் இருக்கணும் தேவன் பண்ணாரு இப்போ டிசைட் பண்ணாரு. சரி இந்த 144000 பேருனே தேவன் என்ன சிருஷ்டி இந்த கூப்பிடலாம், தேவனுடைய சிருஷ்டிப்பு இவ்வளவு இருக்கோ தூதர்கள் இருக்காரோ இல்லீங்களா, அப்புறமா பிரதான தூதர்கள் இருக்காரோ இல்லீங்களா, மனுஷர் இருக்காரோ, எவ்வளவு ஒரு என்னங்கோ பலவிதமான சிருஷ்டிகள் இருக்கோ, இந்த சிருஷ்டிப்புல யாருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லீங்களா. நான் டிசைட் பண்ணும் போதோ அப்போ தேவன் ஒரு என்னங்க ஒரு பிளான்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வச்சார். என்ன அது கான்செப்ட் படிங்க, ரோமர் 8:29 சொல்றார். ரோமன்ஸ் 8:29 அது கண்டிஷன் என்ன படிங்க,
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேனவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார்.
பாத்தீங்களா என்னங்கோ முதல் பேரானவர் இருக்கணும், என்னங்கோ இயேசு கிறிஸ்து எப்படி இருந்து இப்போ முதல் பேரானவர் இருக்கணும், அவர் பண்ணிட்டு எப்படி இருக்கு இப்போ குமாரோடைய சாயல்ல இருக்கணும் இல்லீங்களா. தேவன் என்ன டிசைட் பண்ணாருனாக்கா இயேசு கிறிஸ்து மொத்தமே கிடையாது, அவரு கூட நிறைய சகோதரர்கள் இருக்கணும் இல்லீங்களா. அந்த நிறைய சகோதரர்கள் எப்படி இருக்குன்ட்டு தேவன் ஒரு கண்டிஷன் கூட போட்டிருக்காருங்க. என்ன சொல்றது வசனம் பண்ணிட்டு குமாரனுடைய சாயல்ல இருக்கணும் அப்படின்றால் குமாரிய சாயல்ல இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு யாரு கொடுக்கலாம், பரலோகத்துல எவ்வளவு தூதர்கள் இருக்கிற அவருக்கு கொடுக்கலாமா இல்லீங்களா. அதனால வேற யாருக்கான கொடுக்கலாமாக்கா கண்டிப்பா யாருக்கு வேணுமனா கொடுத்தா இல்லீங்களா, தூதர்களுக்கு கொடுக்கலாம் இல்லீங்களா, நிறைய வரும் எனக்கு தேவன் சிருஷ்டிப்பு யாருக்கு வேணும் கொடுக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கும், அவர் எப்படி இருக்கணும் அந்த வசனம் என்ன சொல்றதுனாக்கா யாருடைய சாயல்ல இருக்கணும், குமாரோடைய சாயல் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி இருக்கும். அப்படின்னா என்ன ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ உலகத்துல அப்படியே இவருக்கு என்ன பண்ணும் இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் இல்லீங்களா, எல்லா அவமானத்தை எல்லா கஷ்டம் எல்லா நோவு இல்லீங்களா, எல்லா ஒரு வேதனைகள் இல்லீங்களா, எல்லாம் என்னங்க ஒரு பாடங்கள் இல்லீங்களா, எல்லாம் அனுபவிச்சு தேவனுக்கு எங்க வரைக்கும் உண்மையாகிருந்தார் இவரா, மரண வரைக்கும் உண்மையாகிருந்தார் இல்லீங்களா. இப்படி ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணும். இப்ப யோசனை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஒரு தூதனாலே ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, நிறைவேற்ற முடியுமா? ஆனா பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன் முடியாதுதான் நீங்க கேள்வி கேட்கலாம். இப்படி ஒரு தூதர் இந்த ஒரு கண்டிஷன் நிறைவேற்றணும்னாக்கா அந்த தூதர் வந்துட்டு எங்க வரைக்கும் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்னாக்கா மரணம் வரைக்கும் உண்மையாக இருக்கும். அப்ப தூதருக்குள்ள மரணம் வருதுமானாக்கா அவருக்குள்ள என்ன இருக்கு, இப்போ பாவம் இருக்கும். பாவம் என்னங்கோ செண்டு பொறாமை வயிற்றுலச்சி இல்லீங்களா, இந்த மாதிரி ஒரு அசுத்தமான ஒரு குணங்கள். அப்புறமா மரணத்தின் கண்டிஷன் எங்க இருக்கும், தூர்த்த நடுவே இருக்கும். ஆனா தூர்த்தருக்கு வந்துட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் தேவன் கொடுத்திருக்காங்களா இல்ல, தூர்த்தர் வந்துட்டு சாக போறாரோ அது தேவனுடைய திட்டத்துல தேவன் குடுக்கும் போதும். ஆனா தேவன் இந்த மாதிரி லா போட்டிருக்காரா, த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத், பாவத்தின் சம்பளம் மரணம் அவருக்கு கொடுத்திருக்காங்களா இல்லையே, அப்படி இருக்கும் போதும் மரணம் வரைக்கும் உண்மையாக தேவனுக்கு இருக்கிறோம் இல்லாட்டி எப்படி காட்ட முடியும், கண்டிப்பா முடியாது. அதனால இந்த ஒரு வாய்ப்பு தேவன் எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லா பிளான் பண்ணாருனாக்கா இது தூதருக்கு கூட கொடுக்கவே முடியாதுன்னு தேவன் அருமையான பிளான் பண்ணிருக்காரு. அதனால நீங்க யோசனை பண்ணுங்க, இந்த வாய்ப்பு அடுத்தது யாரு கொடுக்கலாம், யாரு கொடுக்கலானாக்கா அவர் வந்துட்டு மரணம் வரைக்கும் உண்மையாக இருக்கிற ஒரு கண்டிஷன் அவருக்குள்ள இருக்கணும், அவருக்கு மொத்தம் தான் இந்த வாய்ப்பு கொடுக்க முடியும். இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க, தேவனுடைய சிருஷ்டிப்புல மரணம் எங்க விட்டிருக்கார், கண்ணீர் துக்கம் போராட்டங்கள் பலவிதமான நோவு பலவிதமான சோதனைகள் இதெல்லாம் எங்க விட்டிருக்காருனாக்கா மனுஷர் நடுவே விட்டிருக்கார் தேவன். அதனால தேவன் முதல் தம்முடைய மகன் விட்டு நெக்ஸ்ட் அடுத்தது இந்த வாய்ப்பு கொடுக்கும் போதும் தேவன் யாருக்கு தான் கொடுத்தாருனாக்கா மனுஷருக்கு தான் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளான் போட்டிருக்காரு. யோசனை பண்ணுங்க எப்படிப்பட்ட கிருபை தேவன் நம்ம வச்சிருக்காரு. யோசனை பண்ணுங்க கிறிஸ்துக்குள்ள அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரர்களே, தேவன் பிளான் பண்ணதை எப்படி பண்ணிட்டாருனாக்கா இந்த வாய்ப்பு யாருக்கும் போகவே கூடாது, தூத்தர்களுக்கு கூட போகக்கூடாதோ இல்லீங்களா. இது போறோம் யாருக்கு தான் போறோம், பாவத்துல இருக்கிற மனுஷர்களுக்கு போனோம், அவருக்கு பயங்கரமான என்ன டெஸ்ட் ஆகணும். அந்த டெஸ்ட்ல இயேசு கிறிஸ்து போல யாரு டெத் வரைக்கும் ஃபேத்ஃபுல்லாக இருப்பாரோ அவருக்கு மொத்தம் தான் இந்த வாய்ப்பு கொடுக்கணும். என்ன பண்ண தேவன் இப்போ டிசைட் பண்ணிருக்காரு. யோசனை பண்ணுங்க என்னங்கோ மனுஷர் எந்த மாதிரி மனுஷர், நம்முடைய அழைப்பு நீங்க பாருங்கள், தேவன் நம்முடைய அழைப்புல எந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டிருக்காரோ, உலகத்துல இருக்கிற என்னங்கோ ரொம்ப பெரிய பணக்காரங்களை கூப்பிட்டிருக்காரா, பல விதமான ஞானிகள்ல கூப்பிட்டிருக்காரா, நல்ல ஒரு மனுஷர்கள கூப்பிட்டிருக்காரனாக்கா கண்டிப்பா கிடையாது. அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு, ஒன்று கொரிந்தியர் 1 26-27 வாசிங்க.
எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாமிசத்தின் படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து
கொண்டார். உலகத்துல பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். யாருன்னு உலகத்துல பைத்தியமானவர்களை தெரிஞ்சு இந்த ஒரு நாட்டுக்கு நீங்க பிரதான மந்திரி ஆகுங்கன்னு சொல்லுவாரா, நீங்க பிரசிடென்ட் ஆகுங்கோ, நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆகும் சொல்லுவாராங்களா, கண்டிப்பா இல்லவே இல்ல. ஆனா தேவன் சொல்லிருக்க பாருங்க, உலகத்துல இருக்க பைத்தியமான நபர்கள் நமக்கு தேவனுக்கு சத்தியத்துக்கு கூப்பிட்டு என்ன சொல்றா தெரியுங்களா, வாங்கோ நீங்க மரணம் வரைக்கும் உண்மையாக இருந்தா சிங்காசன் பேர என்னை போல உக்காருங்கட்டே தேவன் சொல்லுவாருனாக்கா எவ்வளவு பெரிய கிருபை. யோசனை பண்ணுங்க, அதனாலே தேவன் உலகத்தே எவ்வளவு நேசித்தாருனாக்கா தன ஒரே பேரான மகன் யார்த்தா கொடுத்திருக்கா தெரியுங்களா, நமக்கா கொடுத்திருக்காரு. என்ன மாதிரி நபர்களுக்கே, பைத்தியமானவர்களுக்கு, உலகத்துல ஜானிகளுக்கு கொடுக்கல, உலகத்துல ஒண்ணும் இல்லாத நபர்களுக்கே தன் ஒரே பேரான மகன் அவனுக்கு கொடுத்திருக்காரு. அது எப்படிப்பட்ட மகன் இப்பதான் பார்த்தோம் இல்லீங்களா, எல்லா விஷயத்துல ஏன்னாங்கோ இயேசு கிறிஸ்து தேவன் எப்படி இருந்தாரா, ஒரே ஒரு பர்சன்ட் 0.1% என்னங்கோ மிஸ்டேக்கே கிடையாது இயேசு கிறிஸ்துக்குள்ள இல்லீங்களா. என்னங்க எப்படி இருக்கா, மாசற்றவர் பரிசுத்தமன் இல்லீங்களா, பாவியில என்னங்கோ எனக்கு ரொம்ப தூரமான ஒரு மனுஷன் இல்லீங்களா. அந்த வசனம் எப்படி வரும், தமிழ்ல வாசிக்கும் ஹீப்ரூஸ் எப்ரேயர் 7 எபிரேயர் 7:26 வாசிங்க தமிழ் எப்படி வரும் பார்க்கலாம்.
பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும்.
பாத்தீங்களா என்னங்களோ, குற்றம் இல்லாதவர், அப்புறம் ஹோலி ஹாம்லெஸ் அன்டிஃபைல்டு செப்பரேட் ஃப்ரம் சினர்ஸ், அப்புறம் மாஸ்டர்
வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார்.
வானத்துக்குள்ள எப்படி இருக்கிறப்போ இல்லீங்களா, உன்னதமானவர் இல்லைங்களா, ஹையர் தேன் ஹெவன்ஸ். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ வந்து தேவன் யாருக்கா குடுத்திருக்கா தெரியுங்களா, பாவைகளை நமக்கு குடுத்திருக்காரு. யோசனை பண்ணுங்க, நாங்க என்ன இப்படி கொடுக்குமா? இப்ப ரோட்ல போகும் போதோ ஒரு பிச்சைக்காரன் வந்து, அண்ணா நான் சாப்பிட்டு 7 நாள் ஆயிடுச்சா, ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேனா, ஆனா தயவு செஞ்சு நான் சாப்பாடு இல்லனா, நான் ரொம்ப பசியில இருக்கிறேனா, தயவு செஞ்சு நமக்கு எதனா காசு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிப்போ. நம்ம கேட்டா நாங்க என்ன பண்றோம், ரொம்ப இறக்கத்துல பர்ஸ் எடுக்கிறோம். பர்ஸ் எடுக்கும் போது ஜஸ்ட் இந்த நீங்க செய்யுங்கோ, உங்களுக்கு கையில வந்துட்டு 1 ரூபாய் காசு இருக்கும், என்னங்க 1 ரூபாய் காசு இருக்கும், அது விட்டா 2000 ரூபாய் நோட் இருக்கும் உங்க பாக்கெட்ல. இப்போ அந்த பிச்சைக்காரத்துக்கு எதுக்கு என்ன கொடுப்போம் அவன் சொல்றான், ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேக்குறா, ஆனா 7 நாள் ஆயிடுச்சுனா சாப்பாட்டு இல்லைன்னா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கனா, தயவு செஞ்சு உதவி செய்யணும்னா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு என்னதான் கொடுப்பீங்க, 2000 ரூபாய் நோட் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கவே மாட்டோம். எவ்வளவு கெஞ்சினா கூட என்ன பண்றது தெரியுங்களா, நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப கம்மியான காசு 1 ரூபாய் தான் கொடுக்கற தவிர, அவன் எவ்வளோ கேட்டா கூட கண்டிப்பா தரமாட்டோம் இல்லீங்களா. ஆனா தேவன் பாருங்கோ, பரலோகத்துல இருக்க பிதாவாக அதனுடைய ஸ்பெஷல் யாரனாக்கா இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே பேரான மகன், அவ்வளவு ஒரு பெரிய லெவல இருக்கிற மகன், அவ்வளவு ஃபேத்ஃபுல்லா இருக்க மகன், தேவன் யாருக்கா கொடுத்திருக்கா தெரியுங்களா, பாவிகளாக இருந்த நமக்கு என்ன பண்ணிருக்கிறோம், கொடுத்திருக்காரு. அதனாலே அப்போஸ்தலன் யோவான் சொல்றார், தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புகளை பாருங்கள் இல்லீங்களா, அது இமேஜின் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அப்படிங்க 1 யோவான் 3:1 1 ஜான் 3:1 1 யோவான் 3:1
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாவத்தின் அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள்.
பாத்தீங்களா, தேவன் நமக்கு பண்ணிட்டு அவருடைய குமாரன் கூப்பிட்டு இருக்கிறதுனால எவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சிருக்க நீங்க பாருங்க, கொஞ்சம் சிந்திங்கன்னு சொல்றாரு இல்லீங்களா. அதாலே தேவனுடைய கிருபையே ரொம்ப என்னங்கோ பெரிதான ஒரு கிருபை என்னங்கோ. தூதர்கள் எல்லாம் என்ன பண்ணா தெரியுங்களா, இந்த வாய்ப்பு தேடினாரோ இல்லீங்களா, தெய்வீக சுபாவத்தை பத்தி என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப ரிசர்ச் பண்ணி தேடினார். ஆனா தேவன் என்ன பண்ணல, அந்த தூதர்களுக்கு கூட என்ன பண்ணல, இந்த தெய்வீக சுபாவத்தை பத்தி வெளிப்படுத்தல. படிங்கோ 1 பேதுரு 1:11
தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தது என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள்.
இவற்றர்கள் உற்று பார்த்த யாரு ஆசையா இருக்கிற தூதர்கள் பாத்தீங்களா. ஆனா என்ன பண்ணல, தூதருக்கு தேவன் வந்துட்டு இந்த விஷயங்களை ரிவீல் பண்ணல, ஏ தெரியுங்களா, தேவன் வந்துட்டு பரலோகத்துல இருக்கிற தூதர்னு கூட தேவன் நம்ப மாட்டாரா உன் தெரியுதுங்க. வசனம் வசனம் வாசிங்க, யோபு 15:15
15:15 இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல.
பாத்தீங்களா என்னங்க, அவருடைய தூதர்கள் அங்க சொல்றது யார பத்தி, என்ன தூதர்கள் தான் இல்லீங்களா, வேற டிரான்ஸ்லேஷன் படிச்சுக்கோங்க இல்லீங்களா. தூதர்கள் கூட என்ன பண்றது, தேவன் இப்போ நம்புறது இல்ல இல்லீங்களா. ஆனா பாவைகளா இருக்க நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு தன ஒரே பேரான குமாரனை கொடுத்து இந்த ஒரு அழைப்பு யார் கொடுத்திருக்கா? தேவனிப்பா தூதர்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்கா? எவ்வளவு கிருபை யோசனை பண்ணுங்க. என்ன இதான் கிரேஸ் ஆஃப் காட் இல்லைங்களா. அதான பார்க்கும் போதும் என்னங்கோ வானத்தை நீங்க பார்த்தா தேவன் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு தேவனாக்கா அவர் முன்பாக நாங்கள ஒன்றும் இல்லை. வானத்துல பார்த்தா எவ்வளவு சூரியன் எவ்வளவு சந்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா. நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆக்சுவலி நமக்கு கண்ணிக்கு தெரிகிற ஒரு ஒரு நட்சத்திரங்கள் ஆக்சுவலி ஒரு ஒரு சூரியனா அது அவ்வளவு தூரமா இருக்குதுனாக்கா நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்க ஒரு நட்சத்திரம் போல தெரியுமா. அதனால சயின்டிஸ்ட் என்ன சொல்றனாக்கா நம்ம பூமிக்கு இருக்கிற ரொம்ப நியரஸ்ட் ஸ்டார் எதான பார்த்தா ஆல்பா செஞ்சுரின்னு சொல்றாரு. இந்த ஆல்பா செஞ்சுரி பூமிக்கு எவ்வளவு கிட்ட இருக்குதுனாக்கா ஒண்ணு இல்ல ரொம்ப கிட்டதா. அதுக்கு என்ன பண்ணுமாக்கா பர்டிகுலர் ஸ்பீட்ல என்ன பண்ணுமா டிராவல் பண்ணுமா. எந்த ஸ்பீட்ல டிராவல் பண்ணும் பார்த்தா லைட் டிராவல் பண்ற ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அப்படின்ற லைட் எவ்வளவு ஸ்பீட்ல போகும் பார்த்தா ஒரு செகண்டுக்கு என்னங்க 186,000 மைல்ஸ் பர் செகண்ட் போவோமா. அப்படின்ற 180,000 மைல் ஒரே ஒரு செகண்டுக்கு லைட் என்ன பண்ணுமா கவர் பண்ணுமா. இதே ஸ்பீட்ல என்னங்கோ 4.5 இயர்ஸ் டிராவல் பண்ணா நம்ம பூமிக்கு இருக்கிற ஒரு ஆல்பா செஞ்சுரி என்ன பண்ணலாமா மீட் பண்ணலாமா பாக்கலாமா இல்லீங்களா. இந்த ஸ்பீட்ல போனா எவ்வளவு வருஷம் போனோம் 4.5 லைட் இயர்ஸ். இதுதான் பூமிக்கு கிட்ட இருக்கிற ஒரு நட்சத்திரம் பார்க்க முடியும். அப்ப கண்ணத்து நீங்க பாருங்கள் எவ்வளவு கோடி கணக்கான ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும். நம்முடைய கேலாக்சியில எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? கோட்டி கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். நம்ம கேலாக்சி போல என்னங்கோ பல விதமான என்னங்கோ கணக்குல என்ன இருக்குதுன்னாக்கா கேலாக்சிகள் இருக்கும். ஸ்பைரல் கேலக்சி. நம்முடைய சூரியன் ஒன்றும் இல்லையா என்னங்கோ வேறு வேறு பெரிய பெரிய சூரியன்களுக்கு முன்னாடி நம்முடைய சூரியன் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு சின்ன ஒரு முற்றுப்புலி போல அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல. இந்த சூரியனை பார்த்தாவே நமக்கு எப்படி இருக்கும்? இதுக்கும் பெரிய பெரிய சூரியன் இருக்குவோனாக்கா நீங்க சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கனாக்கா இதெல்லா சிருஷ்டிகள் முன்பாக மனுஷன் எம்மாற்றந்தவன் இல்லைங்களா ஒன்றும் இல்ல. அதனால தாவீது சொல்றா பாத்தீங்களா சங்கீதத்துல என்ன சொல்றார் என்னங்கோ தேவன் வந்துட்டு இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்காரா தேவனோ பேர் கொடுத்திருக்காரா. வசனம் வாசிங்கோ சாம்ஸ் 147:4-5.
சங்கீதம் 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது.
பாத்தீங்களா அவருடைய அறிவு எப்படி இருக்குதா அளவில்லாதது இம்மெஷரபிள். அதனால சயின்ஸ் என்ன சொல்ற சயின்டிஸ்டோ ஸ்பேஸ் இஸ் இன்ஃபினைட். இன்ஃபினைட் அண்ணா இனிக்கு இருக்கும் யாரோ ஸ்பேஸ் மெஷர் பண்ணவே முடியாதோ பண்ணவோ கூட முடியாதோ பண்ணவும் முடியாதோ. அதனால என்ன சொல்றனாக்கா என்னங்க தேவன் எல்லா நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணிக்கிற பேர் கொடுத்தே அழிக்கிறாரா இல்லீங்களா. யோசனை பண்ணுங்க எவ்வளவு நட்சத்திரங்களோ சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரோ இட் இஸ் இன்னுமரபிள் இன்ஃபினைட் கவுண்ட் பண்ண முடியாது. இவ்வளவு என்னங்கோ போயிட்டு இருந்த அந்த ஒரு ஹபல் டெலிஸ்கோப்ல போயினே இருக்குமா போயினே இருக்குமா போயினே இருக்குமா இல்லீங்களா. எவ்வளோ லட்ச கணக்குல இருக்கிற லைட் இயர்ஸ்ல இல்லீங்களா. இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவன் என்னங்க எல்லா சிருஷ்டிகளையும் விட்டு நம்மை நோக்கி பாக்குறாருனாக்கா தேவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கோ யோசனை பண்ணுங்க. தேவனுடைய மனசு எப்படி இருக்கோ தேவன் எப்படி சிந்திக்கிறார் நம்ம பற்றி தேவன் எந்தெந்த ஆலோசனை வச்சிருப்பாரு மனசுல யோசனை பண்ணுங்க இல்லீங்களா. இவ்வளவு பெரிய என்னங்க ஒரு அண்ட சராசரத்தை வச்சுட்டு நம்ம நோக்கி பாக்கணும்னு எந்த ரூல்ஸ் கிடையாது இல்லீங்களா. அதனால பாருங்க மனுஷன் பத்தி பேசுறாரு ஏசாயா 40:45 ஏசாயா 15 முதல்.
இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள்.
பாத்தீங்களா தேவனுடைய பார்வையில என்னங்க என்ன திருப்பி வாசிங்க அந்த வசனம்
ஜாதிகள்
பாத்தீங்களா ஜாதிகள் வந்துட்டு என்னங்கோ தராசில இருக்கிற தூசிகள் போல இருக்குமா என்னங்கோ என்ன ஜாத்திகளா இல்லீங்களா, பெரிய பெரிய நாட்கள் இருக்க பாத்தீங்களா. தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குதுனாக்கா, தராஸ்ல இருக்க தூசியா யோசனை பண்ணுங்க. தராஸ்ல ஏதாவது தூசி இருந்தா யாரும் சிந்திக்கிறோமா, ஐயோ தூசி, ஐயோ ஐயோ அப்பா அது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும் சார், தயவுசெய்து தூசியில கிளீன் பண்ணி திரும்பி நீங்க வெயிட் போடுங்க சொல்றமா யாராவது. தாராஸ்ல இருக்க தூசி பத்தி யாரும் சிந்திக்கிறதே இல்லையே. இப்படிதான் உலகத்துல இருக்க பெரிய பெரிய நாட்கள் இல்லீங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் படிங்க சார்.
எண்ணப்பட்டு இருக்கிறார்கள், இதோ தீவுகள், தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார்
இல்லீங்களா. தீவுகள் எப்படி இருக்குதுமா, பரவாயில்ல அணுவு போல இல்லீங்களா. இப்ப வாசிங்க சார், பதினஞ்சாம் வசனம் முடிச்சிட்டு இல்லீங்களா, ஃபுல் ஆயிடுச்சு இல்லீங்களா.
வெரி
குட். இப்ப 17வது வசனம் வாசிங்க சார்.
சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை
பாத்தீங்களா. சகல ஜாதிகள் அவரு முன்பாக என்ன இல்லையா, ஒன்றும் இல்லையா. யோசனை பண்ணுங்க, எவ்வளவு பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருக்கும் தெரியுங்களா, பவர்ஃபுல் நேஷன்ஸ், எவ்வளவு அருமையான ராஜ்யங்கள் இருக்கும் தெரியுங்களா. அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, இஸ்ரேல் எடுத்துக்கோங்கோ இல்லீங்களா. என்ன சொல்றாரு, இந்த ஒரு பயங்கரமான பெரிய பெரிய ராஜ்யங்கள் அவருடைய பார்வையில என்ன இருக்குமா, ஒன்றும் இல்ல. மனுஷன் பத்தி பேசல, மனுஷன் உருவாக்கி இருக்கிற ஒரு ராஜ்யங்களை பத்தி பேசுற, அவர் முன்பாக ஒண்ணு இல்லையா இல்லீங்களா. அப்படின்ற ஒண்ணு இல்லைன்னா மீனிங் ஜீரோ. தேவனுடைய பார்வையில எவ்வளவு பெரிய நாட்டாங்க இருந்தா கூட பரவாயில்ல, எப்படி இருக்குமா அது தேவனுடைய பரவாயில்ல, ஜீரோ தான். அடுத்தது வாசிங்க, மனுஷன் பத்தி பேசுறீங்க அப்புறமா.
அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள்
பாத்தீங்களா. சூன்யத்திலே சூன்யம் இல்லீங்களா, மாயேன்னு சொல்லிட்டாரு. யாரோ மனுஷன் பத்தியே பேசல, ராஜ்யங்களை பத்தி பேசுற, அப்படின்னா அதுக்குள்ள இருக்க மனுஷன் பத்தி நீங்க சிந்திக்குங்க அவ்வளவுதான் இல்லீங்களா. என்ன சொல்றார், சூன்யத்தில் சூன்யம் இல்லீங்களா. சூன்யம் அனாக்கா மேத்தமெட்டிக் லாங்குவேஜ்ல ஜீரோ. சூன்யத்திலே சூன்யம் அனாக்கா ஜீரோக்கு கம்மி எதனா வேல்யூ இருக்குதுங்களா மேத்தமெட்டிக்ல பார்த்தா. ஆமா இருக்கோ, மைனஸ் வேல்யூ, -1, -2, -3, -4. இதுதான் தேவனுடைய பார்வையில மனுஷனுடைய வேல்யூ என்ன தெரியுங்களா, மைனஸ் வேல்யூ. ஆனா தேவனுடைய கிருபை பாருங்கோ, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் விட்டு, இந்த அண்ட சராசரத்தை விட்டு, அதுல இருக்க பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாம் விட்டு, தூசியிலே எங்கோ ஒரு மூலையில உக்காந்து இருக்கிறோம், ஏதோ ஒரு என்னங்க ஒரு ரோட்ல, ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள, ஏதோ ஒரு அறைக்குள்ள உக்காந்து என்னவோ பண்ணிருக்கிறோம். நம்ம நோக்கி நம்ம பத்தி சிந்திக்கிறாருனாக்கா அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும் இல்லீங்களா. அதனால தாவீது சொல்லிட்டா தேவன் பத்தி என்ன சொல்ல தெரியுங்களா, சங்கீதம் 8வது அதிகாரம் வாங்க. சங்கீதம் 8வது அதிகாரம் Psalm 8:3 அப்புறமா verse 4 3வது வசனம் 4வது வசனம்.
உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது, மனுஷனே நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன்
பாத்தீங்களா. மனுஷனை விசாரிக்கிறதுக்கு எம்மாத்திரம் தேவனே, எதுக்காக விசாரிக்கணும், எதுக்காக அவன் பத்தி நீ சிந்திக்கணும். இவ்வளவு நீ சுண்டு நீ சுட்டி பண்ணிருக்கிற வானத்தை, சூரியங்களை, சந்திரங்களை பார்க்கும் போதும் மனுஷன் எம்மாற்றவன். யோசனை பண்ணுங்க, பர்ஃபெக்ட் மேன் அவர் பத்தி சொல்றாரோ, நாங்க எல்லாம் வந்துட்டு இம்பர்ஃபெக்ட் பாவத்துல விழுந்திருக்க மனுஷன், இவரு பத்தி நீங்க ஏன் சிந்திக்கணும் தேவனே, இவருக்காக தன்னை ஒரே பேரான மகனை கொடுத்துடே எதுக்கே என கேட்டா, அதான் தேவன் சொல்லிட்டாரு இல்லீங்களா. உலகத்தே எவ்வளவு நேசிட்டி தேவன் யாரு கொடுத்திருக்கா, அவர் மகன் நம்ம கொடுத்திருக்காருனாக்கா, இந்த தெய்வீக சுபாவத்தை யாருக்கு கொடுக்காத ஒரு வாய்ப்பு இந்த பிச்சைக்காரங்களா இருக்கிற நமக்கு கொடுத்திருக்காருனாக்கா, நாங்க எவ்வளவு கிருபையாக இருக்கோம் இல்லீங்களா. அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, தேவன் கொடுத்திருக்க தெய்வீக சுபாவத்தை வந்துட்டு அவ்வளவு கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணக்கூடாது, என்ன கூடாது. நம்மளோட வாழ்க்கையில சோதனை வரும், சோதனை வருது ஏன் தெரியுங்களா, யாரு நேசிக்கிறாரோ தேவன் அவர்னேதான் சோதிக்கிறார். அதனால சோதனைகள் வந்தா தேவனுடைய பிரீஸ் என்ன பண்ணுங்க, சிந்திங்கள் இல்லீங்களா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா, உங்க தலையில இருக்கிற ஒரு முடி என்ன பண்ணிருக்காரு, இப்போ தேவனா என்னிருக்காரு. யோசனை பண்ணுங்கோ, நம்முடைய முடிய நாங்க என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறு சிறு ஒரு விஷயங்கள் தேவன் மானிட்டர் பண்ணினே இருக்கிறார் இல்லீங்களா. வானத்தை அந்த சராசரத்தை எல்லாம் விட்டு தேவன் நம்ம தலைமையில் இருக்க ஒரு ஒரு முடி என்னங்க அதை பத்தி யோசனை பண்றாங்கக்கா, யோசனை பண்ணுங்க. தேவனுடைய கண் பார்வை எங்க இருக்கோ தெரியுங்களா? தேவனுடைய மக்கள் மேல இருக்கும். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இந்த தெய்வீக சுபாவத்தை சாவாம நமக்கு தேவன் கொடுத்தோம்னாக்கா பல விதமான விதத்துல என்ன ஆகணும், சோதிக்கப்படணும் இல்லைங்களா? அப்படி பல விதமான விதத்துல சோதிக்கப்படணும். ஏன் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசம் மேல உக்காந்தி ஆழ்க்கை செய்யணும்னாக்கா இது டெஸ்ட் கண்டிப்பா தேவை. டெஸ்ட் இல்லாமல் ரிவார்டோ கொடுக்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு இல்லைங்களா, முன்ன வரப்போகிற நாட்கள்ல தேவன் நம் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்புகளை இந்த மாதிரி ஒரு அவசரங்கள்ல வச்சுட்டு சிந்தனை செஞ்சு தேவன் நம்ம வச்சிருக்க கிருபைகள்ல யோசனை பண்ணி தேவனுக்கு என்ன பண்ணலாம், உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அமீன்.
அன்பான சகோதரர்.